ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7, பூரணத்தின் ஞானம், பதம் 4. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாயம், ஓம் நம பகவதே வாசுதேவாயம். பூமீரப்போ நலவாயோ கம்மனோ புத்திரேவசம், அகங்கார இத்தியமே பின்ன பிரகிருதி அஸ்ததாம். பூமீரப்போ நலவாயோ கம்மனா புத்திரேவசம், அகங்கார இத்தியமே பின்ன பிரகிருதி அஸ்ததாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8 சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகள் ஆகும். ஓம ஜானதிமிரந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிங்கிதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணிம், நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத தேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனவந்தோ ஜகத்பதே, கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதிம். தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம், ரிஷபான் சுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் முன்னிட சொல்லியிருந்தார், கிருஷ்ணர் சாதாரண அறிவதையும் ஆன்மீக அறிவையும் உனக்கு வழங்குகின்றேன் அப்படின்னு அர்ஜுனருக்கு சொல்லியிருந்தார் பகவான். இந்த பதத்தில் வந்து சாதாரண அறிவு அப்படின்னா அந்த பௌதிக செயல்களை பற்றி, பௌதிகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சாதாரண அறிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் இப்போது சாதாரண அறிவுகளை பற்றி சொல்கின்றார் இந்த பதத்தில். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே ஜட சக்திகள் என்று அழைக்கப்படுகிறது. பகவானுக்கு வந்து 2 விதமான சக்திகள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஆன்மீக சக்தி, இன்னொன்று வந்து ஜட சக்தி. 2 வகையான சக்திகள் இருக்கின்றன. இந்த பதத்தில் வந்து பகவான் ஜட சக்தியை பற்றி பிரிந்த சக்திகள் அப்படின்னு வந்து சொல்கின்றார். இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான விஷ்ணுக்கள் இருக்கின்றன. புருஷாவதாரம் என்று அவர்களை அழைக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணருக்கு பார்த்திங்க அப்படின்னா பல விதமான அவதாரங்கள் இருக்கிறது. புருஷாவதாரம், லீலாவதாரம், குணாவதாரம், மன்வந்தர் அவதாரம், இது போல் பல விதமான அவதாரங்களை பகவானுக்கு இருக்கின்றது. அப்படி இந்த 3 விதமான விஷ்ணுக்கள் இருக்கின்றன. புருஷாவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான விஷ்ணுக்களில் முதல் மகாவிஷ்ணு என்று பெயர், 2வது கர்ப்பதக்ஷாய விஷ்ணு என்று பெயர், 3வதாக இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு வந்து சீரோதக்ஷாய விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறது. முதல் முதல்ல இந்த உலகம் படைக்கப்படும் பொழுது எப்படி படைக்கப்படுகிறது அப்படின்னா, எப்படி இந்த மகாவிஷ்ணு வந்து இந்த அண்ட கடாட்சத்தை படைக்கின்றார், இந்த உலகத்தை வந்து படைக்கின்றார், பெரிய பெரிய பிரம்மாண்டங்களாக இருக்கிறத வந்து படைக்கின்றார், எல்லாம் மிதந்து கொண்டே இருக்கிறது. அப்படி மிதந்து கொண்டே இருக்கிற இந்த உலகத்தை மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் படைக்கிறார். எப்படி ஒரு பானை குயவன் இருக்கான் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன உதாரணத்தைப் போல இந்த குயவன் என்ன பண்ணுகின்றான், அவனுக்கு வந்து எல்லா மூலக்கூறுகளும் இருந்தால் அவன் குயவன் பானை செய்வான். மூளைக்கூறுகளே இல்லைனா அவன் எப்படி குயவன் பானை செய்வான்? இப்போ அவன்கிட்ட வந்து மண்ணே இல்லைன்னா அவன் எப்படி பானை செய்ய முடியுமா என்ன? வெறுங்கை மூலம் போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் வந்து அந்த மாதிரி மூலக்கூறுகள் இல்லை அப்படின்னா வந்து அந்த பானை செய்கிறவனால எதுவும் செய்ய முடியாது. அது போல் வந்து பிரம்மா படைத்தார் அப்படின்னு நம்மெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் அவர் எப்படி படைத்தார் அப்படின்னா, பகவான் வந்து படைப்பதற்கு என்ன மூலக்கூறுகள் தேவையோ அது எல்லாத்தையும் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து படைத்து கொடுக்கின்றார். நம்ம பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக இந்த உலகத்தை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரயிலில் போனால் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் கூட ஆகும். அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு இந்தியாவே இவ்வளோ பெருசு இருக்குன்னா அப்படி உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது. அத்தனை நாடுகளையும் சேர்த்து பார்த்தா எவ்வளோ பெருசு. அதுவும் இத்தனைக்கும் இதெல்லாமே வந்து மூணில் வந்து இது வந்து நாலில் ஒரு பங்கு தான் சொல்கிறான், 3 பங்குகள் வந்து கடலில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ கடல் இந்த நிலத்தெல்லாம் சேர்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம அந்த வேதிக்கு இந்த சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்க சைஸ் எல்லாம் அளவெல்லாம் கேட்டோம் அப்படின்னா தலை சுற்றி கீழே விழுந்துடும். இன்றைக்கி என்னமோ பெரிய பெரிய சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உலகமே என்னோடய கையில் இருக்கிறதே அப்படின்னு சில பேர் சொல்லுகிறார். எங்கே சார் கையில் இருக்குது உங்களுக்கு? இந்த உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து இதெல்லாமே கொஞ்சம் தான். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே 7 உலகங்கள் இருக்குண்ணா. அத்தலை வித்தலை சுத்தலை தலாத்தலை ரசாத்தலை மகாத்தலை பாதாள அப்படின்னு இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி கீழே 7 கட்டடங்கள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறதுக்கு மேலே 6 கட்டடங்கள் இருக்குது. பூர் புவர் சுவர்லோக மகர்லோக ஜனலோக தபலோக அப்படின்ட்டு மேலே 7 இருக்குது, மேலே 6 இருக்குது நமக்கு மேலே. மொத்தம் 7-14 உலகங்கள் இது போல் இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஒரு சின்ன பந்து. எப்படி எப்படி கடுகு கடுகு மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடுகு மூட்டைக்குள்ளே எவ்வளோ கடுகு கிடக்குமோ அது போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் இந்த உலகத்தில் வந்து பல கடுகு மாதிரி இந்த பிரம்மாண்டங்கள் மிதந்து கொண்டே இருக்கிறதாம். பாகவதங்களையும் வேதங்களையும் சொல்லப்படுகிறது இந்த நம்ம இருக்கிற உலகம் மாதிரி பல விதமான உலகங்கள் அப்படியே கண்ட கடாட்சங்கள் மிதந்து கொண்டே இருக்கிறதாம். அதை மகாவிஷ்ணு செய்கின்றார். அதுக்கப்புறம் கர்ப்பதக்ஷா விஷ்ணு என்ன செய்கின்றார் அப்படின்னா ஒவ்வொரு உலகத்துக்குள்ளேயும் வருகிறார். ஒரு உலகத்துலேயும் வந்து அவருடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் படைக்கப்படுகிறார். பிரம்மதேவர் படைக்கப்பட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜீவராசியும் அவரவர்களுடைய கர்மத்தின் அடிப்படையில் பிரம்மதேவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு ஜீவராசியும் படைக்க அதுக்கப்புறம் படைப்பது எல்லாமே வந்து ஆத்மா இல்லைனா வேலை செய்யுமா, உட படைக்கப்பட்ட உடம்பை ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ மூன்றாவதாக சீரோதக்ஷா விஷ்ணு என்ன பண்ணுகின்றார், ஒவ்வொருடைய ஹிருதய ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளேயும் போயிட்டு ஹிருதய கமலத்தில் வந்து உட்காந்துக்கிறார். அவர் எப்போ உள்ளே நுழைகிறாரோ அப்போ தான் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இது வந்து புருஷாவதாரம் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல மகாவிஷ்ணு வருகிறார், அந்த உலகத்தை படைக்கின்றார். அதுக்கப்புறம் 2வது விஷ்ணு கர்ப்பதக்ஷா விஷ்ணு வருகின்றார். அவருடைய நாபி கமலத்திலிருந்து வந்து பிரம்மதேவர் தோன்றி பிரம்மதேவர் எல்லா ஜீவராசிகளையும் படைக்க, எல்லா ஜீவராசிகளையும் படைத்த பின் சீரோதக்ஷா விஷ்ணு அப்படிங்கிற பரமாத்மா ஒவ்வொருவருடைய ஹிருதயத்திலையும் போகும்பொழுது எல்லாம் அற்புதமாக வந்து வேலை செய்கின்றது. அதே அந்த ஆத்மா இல்லை, பரமாத்மா வந்து சீரோதக்ஷா விஷ்ணு ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் வந்து உள்ளே போகலை அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யவே செய்யாது. அதுபோல் இந்த 3 விதமான விஷ்ணுக்களை யார் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஜட உலகத்திலிருந்து மீண்டு விடுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சாதாரணமாக யாரெல்லாம் வந்து கிருஷ்ணரை பற்றியான விஞ்ஞானம் கடவுளை பற்றியான விஞ்ஞானம் யாருக்கு இல்லையோ அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகம் படைக்கப்பட்டது நம் அனுபவிப்பதற்கு, அதுக்கப்புறம் வந்து நாம் தான் புருஷர்கள் அனுபவிப்பாளர்கள், அதுக்கப்புறம் நாம் தான் கட்டுப்படுத்துபவர்கள் அப்படின்னு சில பேர் வந்து சொல்வது உண்டு. ஆனால் வந்து அது போல் வந்து கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. எல்லாத்தையுமே படைத்தவர் அவர் தான். அவர் வந்து நம்மளால் எதுவுமே படைக்க முடியாது. நம்ம எதனா படைத்திருக்கோமா, இட்லி மட்டும்தான் படைத்திருக்கோம், வேறு எதுவுமே வந்து படைத்தது கிடையாது. அதுவும் இட்லியும் அரிசியும் உளுந்து எல்லாத்தையும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இட்லி மட்டும் படைக்க தெரியும், இல்லைன்னா நம்மளால் அதுவும் படைக்க தெரியாது. அதுபோல் வந்து நம்மளால் எதுவுமே படைக்கப்படுவது இல்லை, எல்லாமே வந்து பகவானெல்லாம் வந்து படைக்கப்பட்டது. இந்த விதத்தில் பகவான் சொல்கிறது போல 5 சூக்ஷ்மங்களும் சூக்ஷ்ம சக்திகளும், அதுக்கப்புறம் 3 ஸ்தூலமும் 3 சூக்ஷ்மமும் வந்து இருக்கிறது. இந்த சூக்ஷ்மம் அப்படின்னா வந்து கண்ணால் பார்க்க முடியாது. நம்மளுடைய மனம் புத்தி அகங்காரம் இதெல்லாமே வந்து கண்ணால் பார்க்க முடியாது. அதனால தான் வந்து சூக்ஷ்மம் அப்படின்ற சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் 5 வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அதுக்கப்புறம் வந்து மனம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அறிவு புத்தி அப்படிங்கிறதும் தெரியும். இந்த அகங்காரம் என்ன அப்படின்னா நம்ம இந்த உடல் நினைத்து கொள்கின்றோம், அதுதான் வந்து அகங்காரம். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பகவானுடைய பிரிந்து சக்திகள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் பிரிந்து சக்திகள் அப்படின்னா, சில பிரபுபாதர் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நேரான சக்தி, அது வந்து என்ன பண்ணுது, நேரான சக்தி. அதே வந்து நம்ம பேசுகிறத வந்து ஒருத்தர் வந்து டேப் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அது என்ன பண்ணும், அது வந்து அந்த டேப் ரெக்கார்டு பேசிகிட்டே இருக்கும். அது நம்ம நேராக பேசுகிறதுக்கும் அந்த டேப் ரெக்கார்டு மூலியமாக பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுகின்றார். இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் பேசும் பொழுது நேராக நம்ம கேட்குறோம், அது வந்து பிரபுபாதருடைய சக்தி, நேராக வந்து பேசுகிற வாணி. அதே வந்து டேப் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டேப் ரெக்கார்டில் திரும்ப போட்டோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் பேசுகிற மாதிரியே அது வந்து பேசும். ஆனால் அது வந்து பிரிந்த சக்திகள். ஸ்ரீல பிரபுபாதர் நேராக பேசினா அப்படின்னா வந்து அவர் பிரிந்த சக்திகள் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்வதுண்டு, இந்த ஜட சக்திகள் எல்லாமே வந்து செயல்களினாலையும் பிரதி செயல்களினாலையும் இது இயங்குகிறது அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது, எல்லாமே வந்து பகவானால் கட்டுப்படுத்தப்படுகிறது, பகவானால் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. எப்படி ஒரு உதாரணத்துக்கு போன முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி இருக்குது அப்படின்னா அதை போய்ட்டு என்ன பண்ணோம், நேராக போய்ட்டு எதனா ஒரு சேனலை மாற்றினோம் அப்படின்னா அது நேராக போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து அங்கே தான் போய் மாற்ற முடியும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், 20 அடி அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டே வந்து பட்டு 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 பட்டுன்னு என்ன பண்ணுறோம், ரிமோட் கண்ட்ரோலாக மாற்றிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து காரு, இப்போ கார் என்ன பண்ணுச்சு, நம்ம வந்து ஒரு 200 மீட்டருக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து நம்மளால் காரை வந்து பூட்ட முடியும், அந்தளவுக்கு ரிமோட் வந்துடுச்சு, சென்சார் மூலயமா வேலை செய்யுது. அதுபோல் பகவானும் என்ன பண்ணுகின்றார், வைகுண்ட லோகத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துகிறார். நம்மளே வந்து இந்த உலகம் வந்து செயல்களினாலையும் பிரதி செயல்களினாலையும் வந்து இயங்குவது கிடையாது, பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது எல்லாமே, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நீ வந்து இயங்குகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்படி ஒரு மின் விசிறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மின் விசிறி அதுவாக சுத்து தான் என்ன, அதுவாக சுற்றுறது கிடையாது, அதில் என்ன மின்சாரம் வந்து இணைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மின்சாரம் எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்களோ அங்கேருந்து வருகிறது. மின்சாரத்தை உற்பத்தி செய்வது யார், இன்ஜினியர். அவர் தான் வந்து என்ன பண்ணுறார், ஒரு பொறியாளர் என்ன பண்ணுறார், மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றார். மின்சாரத்தை உற்பத்தி செய்து தொழிற்சாலையிலிருந்து அங்கே மின்சாரம் செல்கின்றது, அதுக்கப்புறம் ஃபேன் சுற்றுது, மின் விசிறி சுற்றுகிறது. அது வந்து மின் விசிறி அதுவாக சுற்றுவது கிடையாது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கிட்டினாலும் சரி அதுவாக இயங்குவது கிடையவே கிடையாது, எல்லாத்துக்கும் பின்னாலேயும் பகவானுடைய சக்திகள் இருக்கின்றது அப்படிங்கிறதே வந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த உலகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பெருசு, இந்த உலகம் வந்து ரொம்பவும் பெருசு. சில பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு குழப்பம், இந்த உலகம் எப்படா வந்துச்சு, எங்கேருந்துடா வந்துச்சு, யாரா படைத்தா அப்படிங்கிறத வந்து பயங்கர வந்து குழப்பம் அவர்களுக்கு வந்து புரிவதில்லை. இதெல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுகின்றது அப்படின்னு அவர்களெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 25 வயது வாலிபன் இருக்கான் அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கான், எவ்வளோ பெருசாக இருக்கானா, அவனை போயிட்டு இப்போ எப்படி குழந்தை பிறக்குதுன்னு ஒருத்தனுக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வந்து ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறது அப்படிங்கிறது தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா இந்த 25 வயது வாலிபன் எவ்வளோ பெருசாக இருப்பான், அம்மாவோட பெருசாக இருப்பான், அம்மா 5 அடி இருக்காங்கன்னா 25 வாலிபன் வந்து என்ன பண்ணுவான், 6 அடி 7 அடி இருப்பான். அவன்கிட்ட அந்த எவங்கிட்ட வந்து அறிவு அப்படிங்கிறதே இல்லையோ அவங்ககிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இவ நிற்கிறான் பார் இவ்வளோ பெரிய பையன் இதனுடைய தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வந்தான், இந்த தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வந்தான் அப்படின்னா எப்படி நீ எப்படி சொல்கிற, தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து குழந்தை பிறக்கக்கூடிய துவாரம் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்பவும் சின்னது, என்ன எப்படி சொல்கிற நீ, அந்த துவாரமே ரொம்ப சின்னதாக இருக்குது, இவன் 25 வயது இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், அம்மாவோட பெருசாக இருக்கான், நீ என்னமோ அங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறிய அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அறிவு பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒரு கணவனும் மனைவி இணைகின்றனர், அப்போ வந்து ஆத்மா எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய முடி இருக்கு இல்லையா, அந்த முடியினுடைய நுனியை எடுத்து அதை வந்து 10,000 வெட்டினோம் அப்படின்னா அது எவ்வளோ சிறுசாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஆத்மாவோட அளவுன்னு சொல்லப்படுகிறது. அந்த அவ்வளோ சின்னதாக இருக்கிற ஆத்மா நம்ம கண்ணாலும் பார்க்க முடியாது, நம்ம டெலஸ்கோப்லேயும் பார்க்க முடியாது, நம்ம லென்ஸாலையும் பார்க்க முடியாது. ஆத்மாவை ஆத்மாயான ஆன்மீகம் அவ்வளோ வந்து சின்னதாக வந்து இருக்கும். அப்படி ஆத்மா என்ன பண்ணுது, ஒரு தாயும் தந்தையும் இணையும் பொழுது தாயினுடைய கர்ப்பத்துக்கு உள்ளர போகுது. அந்த உலக சின்னோண்டு இருக்கிற ஆத்மா உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, படிப்படி 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 அப்படியாக வளர்ந்து 25 வயது வாலிபனாக வந்து வருகிறான். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பகவானுடைய ஆன்மீகமான சரீரத்திலிருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு வேதங்களும் சாஸ்திரங்களும் வந்து சொல்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவார்கள், இந்த உலகமே எதிலிருந்து வந்தது அப்படின்னா ஜட பொருள்களால் இருந்து வந்தது. இப்போ நாசிகவாதிகள்ட்டையும் சாதாரணமாக நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னா இயற்கையில் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் இயற்கையில் படைக்கப்படுவதில்லை, எல்லாமே வந்து பகவானிடமிருந்து தான் படைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த சரீரமே வேலை செய்கிறது, இந்த சரீரம் வேலை செய்கிறது, இந்த பிரபஞ்சமே வேலை செய்கிறது, இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவினுடைய பரமாத்மா இருப்பதனால தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது பகவானுடைய கிருபையில், அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உயிரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஆத்மா உள்ளே இருக்குது. ஆத்மா உள்ளே இருக்கும் பொழுது இந்த உடம்பு என்ன பண்ணுது, வளருது. இந்த குழந்தை வந்து 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு அது ஆச்சுன்னா என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி படிப்படி படிப்படியாக அது என்ன பண்ணுது, வளருது. அதே வந்து துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுச்சு, ஆத்மா வந்து போயிட்டது. அப்போ ஆத்மா போயிடுச்சா, அப்போ என்ன பண்ணும், அந்த குழந்தையோட சரீரம் வளருமா, சரீரம் வந்து வளரவே வளரும். ஏன் அப்படின்னா வந்து ஆத்மா இருக்கிறதுனால தான் அங்கே வந்து சரீரம் வளருகிறது. ஆத்மா வந்து உன் கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சரீரம் வேலை செய்யாது. அதுபோல் நம்ம சில பிரபுபாதர் இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்கின்றார். எப்படி அப்படின்னா ஒரு அரச மரம் இருக்குது அப்படின்னா அரச மரத்தோட விதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவும் சின்னதாக இருக்கும். அரச மரத்தோட விதையை பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் சிறுசாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து வர்ற மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. பகவானும் சொல்கின்றார், மரங்களில் நான் அரச மரமாக இருக்கின்றேன் அப்படின்னா. மரம் வந்து ரொம்ப பெரிய மரமாக இருக்கும் அரச மரம், அது விதையை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி குட்டியோண்டு கடுகு பெருசு தான் வந்து இருக்கும் அந்த அரச மரத்தோட விதை. அந்த அரச மரத்தோட விதையிலேருந்து இவ்வளோ பெரிய மரம் வருது அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய உலகத்தையே வந்து பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா அவருடைய ஆன்மீக சரீரத்திலிருந்து பரமாத்மாவிடம் இருந்து தோன்றியவை அப்படிங்கிறத வந்து வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்கின்றன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். பகவான் இந்த பதத்திலிருந்து நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8 தான் வந்து இந்த பகவானுடைய பிரிந்த ஜட சக்திகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த 8 தவிர இருக்காது. நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மளே இறந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் எரிச்சிடுவாங்க. அப்படி எரித்த உடனே என்ன ஆகும், அங்கே இருக்கிற சாம்பல் சாம்பல்லாம் வந்து போயிட்டு நிலத்தில் வந்து கலந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தண்ணி எல்லாமே தண்ணியோட போய் கலந்துடும். நம்மளோட நெருப்பு, உடம்பில் இருக்கிற நெருப்பு வந்து என்ன பண்ணும், நெருப்போட கலந்துடும். காற்று காற்றோட அதுக்கப்புறம் வந்து ஆகாயத்தோட வந்து கலந்துவிடும். அதுபோல் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேருந்தே வந்து கலந்துக்கிடும். அதுபோல் இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த 8 மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறோம். இந்த 8 எங்கேருந்து வந்துச்சுன்னா பகவானிடமிருந்து படைக்கப்பட்டது அப்படிங்கிறதே நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.